அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 13 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது குறித்த செய்தி, இந்தியாவில் மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயாக்களில் ஜெர்மன் மொழியை 3வது மொழியாக படிக்க தடை விதித்து அதற்கு பதிலாக சமஸ்கிருதம் அல்லது வேறு இந்திய மொழிகளை படிக்க அரசு உத்தரவிட்டிருப்பது பற்றி எழுந்துள்ள சர்ச்சை குறித்த செய்தி,
சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்பது ஒன்றே காரணத்திற்காக 2 ஆண்டுகளா ஜெர்மன் படிக்கிறாங்க, இனிமேல ஜெர்மன் படிக்காத, மீண்டும் வந்து கேரக்டர் படி சொல்றது எந்த வகையில நியாயம்?
இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் புது வேட்பாளர் விஷயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு குறித்து இரா சம்பந்தர் தெரிவிக்கும் கருத்து,
அவர்கள் எங்களுடன் பேசியிருக்கின்றார்கள், அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம், ஆனால் தற்போதைய நிலைமையில் அந்த எதிர்கட்சி கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க இல்லை.
ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீர படுகொலை செய்யப்பட்டு 25 ஆண்டுகளாகும் நிலையில் இலங்கையில் இடதுசாரி இயக்கங்களின் எதிர்காலம் குறித்த ஒரு ஆய்வு ஆகியவை இடம்பெறுகின்றன.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற இபோலா சிகிச்சை முகாம்களில் தங்களின் 3 பரிட்சார்த்த சிகிச்சை வழிமுறைகளை ஆராய்ந்து பார்க்க இருப்பதாக MSF என்ற எல்லைகளற்ற மருத்துவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கூறியிருக்கிறது.
தொற்று ஏற்பட்ட மிகவும் ஆபத்தான முதல் 2 வாரங்களுக்கு நோயாளிகளை உயிருடன் வைத்திருப்பதற்கான 2 ஆன்டிவைரல் அதாவது வைரஸ் கொல்லி மருந்துகளையும், உயிர் தப்பியவர்களிடமிருந்து பெறப்பட்ட பிளட் பிளாஸ்மா அதாவது குருதி நீர்மத்தையும் மருத்துவ பணியாளர்கள் இதற்காக பயன்படுத்த இருக்கின்றனர். நோயாளிகளின் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக பரிட்சார்த்த சிகிச்சைகளை அதிக அளவில் மேற்கொண்டு வருவதாக MSF அமைப்பு கூறியிருக்கிறது. இந்த சிகிச்சைகள் வெற்றியளித்தால் 2 வார காலம் முடிந்த பின்னரும் கூட அதிகமான நோயாளிகளுக்கு இந்த மருந்தை கொடுக்க முடியும் என்று MSF கூறியிருக்கிறது.
லைபீரிய நாட்டில் ஈபோலா நோய் பரவ ஆரம்பித்த போது நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால நிலைமை சட்டத்தை லைபீரிய அதிபர் எலன் ஜான்சன் சர்லீஃப் அம்மையார் அகற்றியிருக்கிறார். இதன் அர்த்தம் ஈபோலாவுக்கு எதிரான எங்கள் போர் முடிவடைந்து விட்டது என்பது அல்ல, ஆனால் இந்த விஷயத்தில் லைபீரியா கண்டுள்ள முன்னேற்றத்தை தான் இது காட்டுகிறது என்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே அதிபர் குறிப்பிட்டார். லைபீரிய மக்கள் தொடர்ந்து மிகவும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றும், ஊரடங்கு சட்ட நேரங்களும் குறைக்கப்பட்டுள்ளன என்றும் அதிபர் சுட்டிக்காட்டினார். லைபீரிய நாட்டில் பரவிய ஈபோலா நோய்க்கு 2,800 அதிகமானோர் பலியாக இருந்தார்கள்.
இந்தியாவில் அரசு சிகிச்சை முகாம்களில் பெரும் எண்ணிக்கையிலான பெண்களுக்கு உரிய அக்கறையின்றி குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த மருத்துவர் தன் மீது பழி போட முடியாது என்று கூறியிருக்கிறார்.
बिल्कुल नहीं, मैं कहीं पर भी दोषी नहीं हूं, इसके पहले मैंने इतने ऑपरेशन कभी कहीं पर कोई कॉम्ப்ளிகேஷன்ஸ் हुई है.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த அறுவை சிகிச்சைகளின் பின் விளைவுகளால் 15 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். 90 அதிகமானோர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டிருக்கின்ற மருத்துவர் ஆர்கே குப்தா மருந்துகளில் இருந்த குறைபாடுகள் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் ஒரே நாளில் 300 வரையான குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகளை தான் நடத்தியிருப்பதாகவும் அந்த மருத்துவர் கூறுகிறார். ஆனால் அரசு ஒரு நாளைக்கு 35 அறுவை சிகிச்சைகளையே நடத்த வேண்டும் என்று கூறுகிறது.
உதயபந்தாட்ட வெற்றி கிண்ண போட்டிகளை 2018 2022 நடத்த சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான ஊழல்கள் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் வழக்கறிஞர் கருத்து வெளியிடும் போது, இந்த விசாரணையை முடித்துவிட ஃபீஃபா உதயபந்தாட்ட கழகங்கள் அமைப்பு மேற்கொண்ட முடிவை எதிர்த்து தான் மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறியிருக்கிறார். ஃபீஃபாவின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஷயங்கள் முழுமையற்றவையாக தவறானவையாக இருந்தன என்று அமெரிக்க வழக்கறிஞர் மைக்கேல் கார்சியா குறிப்பிட்டிருக்கிறார். கட்டார் நாடு பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கியது என்றும், ரஷ்யாவின் வெற்றி ஊழல் நடந்தது என்றும் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று வழக்கறிஞர் காசியாவின் விசாரணைகள் காட்டியதாக ஃபீஃபா உதயமந்தாட்ட கழகம் முன்னர் கூறியிருந்தது.
ஐரோப்பிய ஃபீலே ஆய்வுக்களம் நேற்று அது தரையிறங்கிய வால் நட்சத்திரத்தின் வடிவத்தையும் காந்த புலத்தையும் அளக்கின்ற 1வது ஆய்வை நடத்தியிருக்கிறது. மிகவும் சிரமமான விண்வெளி திட்டம் ஒன்றிலிருந்து பெறப்படக்கூடிய மிகவும் முக்கியமான முடிவுகள் இதன் மூலம் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த ஆய்வுக்களம் சரியாக தரையில் கால் ஊன்றவில்லை என்ற காரணத்தினால் அதன் ஏனைய கருவிகளை இயக்க முன்னர் சரியான விதத்தில் அதனை நிலைகொள்ளச் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது.
பாறை முகடு ஒன்றின் நிழல் படுவதால் இந்த ஆய்வுக்காலத்தில் உள்ள சோலார் கருவிகளின் இயக்கத்துக்கும் தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளன. ஃபீலையின் பேட்டரி இன்னும் சில நாட்களில் தீர்ந்துவிடும். குறித்த வால் நட்சத்திரம் சூரிய ஒளியை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தற்போதைய நிலையிலேயே அந்த சோலார் கருவிகள் மீண்டும் இயங்க தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பிரான்சின் பாரிஸ் நகரக்கரையை காணப்பட்ட புலியொன்றை தேடும் முயற்சியில் பிரெஞ்சு போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். மயக்க மருந்துகளை சுடும் துப்பாக்கிகளோடு சிறப்பு தேடுதல் குழுக்கள் ஹெலிகாப்டர் வானூர்தி ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நகருக்கு சற்று வழியே கிராமப்புறங்களில் தேடுதல் நடத்தப்படுகிறது. இந்த பிராந்தியத்தில் யாரும் போக்குவரத்து வண்டி இல்லாமல் பாலசாரிகளாக நடந்து செல்வதை தவிர்க்கும்படி வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். புலி விட்டு சென்ற பாலச்சூடலை பார்த்தால் புலிக்கு சுமார் ஒரு வயது இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். இந்திய அரசும் அமெரிக்காவும் உணவுப் பொருட்களுக்கான மானியம் குறித்து இரு நாடுகளுக்கு இடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை களைந்து புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
உலக வணிக ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் வகையில் உணவு பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பிலான இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை இரு நாடுகளும் சுமூகமாக தீர்த்துள்ளதாக இந்திய வணிகத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற உலக வணிக அமைப்பின் உச்சிமாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய உலக வணிக ஒப்பந்தத்திற்கு இந்தியா ஆதரவு அளிக்காததை அடுத்து அந்த ஒப்பந்தம் நிறைவேறாமல் போனது. இந்த ஒப்பந்தத்தில் அமைந்துள்ள உணவு மானியங்கள் தொடர்பிலான சில விதிகள் தமக்கு பொருந்தவில்லை என்று தெரிவித்த இந்தியா அந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு அளிப்பதிலிருந்து பின்வாங்கியது. இந்நிலையில் இந்தியாவின் கோரிக்கைக்கு உலக வணிக அமைப்பின் பொதுக்குழுவில் அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று இந்திய வணிகத்துறை துணை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
We are extremely happy that India and the United
உணவு பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பில் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை இரு நாடுகளும் சுமூகமாக தீர்த்துள்ளதாக அறிவிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாலி உலக வணிக ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதிலிருந்து நின்று போன நிலையை இது மாற்றும் என்றார் இந்திய வணிகத்துறை துணை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த பாலி ஒப்பந்தம் மூலம் ஆண்டுக்கு $100,000,000,000 பணத்தை உலக பொருளாதாரத்தில் சேர்க்க முடியும் என்றும் சுமார் 2,00,000,000 தொழில்கள் உருவாகும் என்றும் சில பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர். இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இந்திய அரசாங்கம் அமல்படுத்தி வரும் 1,200,00,000,000 ரூபாய் மதிப்பிலான உணவு பாதுகாப்பு திட்டத்தை இந்த புதிய பாலி ஒப்பந்தம் பாதிக்கும் என்று இந்திய அரசாங்கம் முன்னதாக கவலை தெரிவித்திருந்தது. இந்தியாவின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி இந்திய அரசு விவசாயிகளிடமிருந்து அரிசி, கோதுமை போன்ற தானியங்களை சந்தை விலையை விட அதிக விலையில் வாங்கி அதனை ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் அளிக்கிறது. அத்துடன் எதிர்கால பற்றாக்குறையை சமாளிக்க மீதமுள்ள தானியங்களை சேமித்து பாதுகாப்பதும் இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகும். விவசாயிகளையும் ஏழை மக்களையும் இந்த திட்டம் பயனளிக்கும் என்று இந்திய அரசாங்கம் நம்புகிறது. உணவு தானியங்களை சேமிப்பது உலக சந்தைகள் வர்த்தகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் கவலைகளை எழுப்பியிருந்தன. உணவு மானியங்கள் குறித்த ஒரு தனி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த பாலி ஒப்பந்தம் எந்த நிபந்தனைகளுமின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா கோரியிருந்தது. இந்நிலையில் இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்தியாவின் மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயாக்களில் ஜெர்மன் மொழிக்கு பதிலாக சமஸ்கிருதம் அல்லது வேறு நவீன இந்திய மொழிகளை கற்பிக்குமாறு அந்த பள்ளிகளை நடத்தும் அமைப்பு உத்தரவிட்டிருப்பது புதிய சர்ச்சை ஒன்றை தமிழ்நாட்டில் தோற்றுவித்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் மத்திய அரசால் நடத்தப்படும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஜெர்மன் கற்றுத்தரப்படுவதை நிறுத்திவிட்டு சமஸ்கிருதம் அல்லது வேறு நவீன இந்திய மொழிகளை கற்பிக்க வேண்டுமென்ற மத்திய அரசின் முடிவு தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை நிர்வகிக்கும் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன் அனுப்பியிருக்கும் சுற்றறிக்கையில் ஜெர்மன் மொழி கற்பிக்கப்படுவது உடனடியாக கைவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஜெர்மன் மொழியை தற்போது படித்து வரும் மாணவர்கள் அதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தையோ வேறு இந்திய மொழிகளையோ படிக்கலாம் என அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜெர்மன் மொழியை கூடுதலாகவோ பொழுதுபோக்கு பாடமாகவோ படிக்கலாம் எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது. கேந்திரிய வித்யாலயாவின் இந்த அறிவிப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை அதிகரிக்கவே வெளிநாட்டு மொழிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதனை எதிர்த்து சமஸ்கிருத ஆதரவாளர்கள் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த முந்தைய மத்திய அரசு வெளிநாட்டு மொழிகள் கற்றுத்தரப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறியிருந்தது. ஆனால் அடுத்த சில மாதங்களில் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திடீரென சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான தேவை என்ன என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் இந்த திடீர் நடவடிக்கை தேவையற்ற ஒன்று என்கிறார்கள் கல்வியாளர்கள். இது முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சி என்கிறார் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு.
ரெண்டு ஆண்டுகளாக ஜெர்மன் மொழி கற்றதனால் அவர்கள் ஏதாவது துன்பத்திற்கு ஆளானார்களா? இல்ல வந்து ஏன் திடீர்னு நீங்க ஜெர்மன் மொழி கற்க கூடாதுன்னு சொல்றீங்க? யாராவது உங்ககிட்ட மனு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்களா? எங்களை கட்டாயப்படுத்தி ஜெர்மன் படிக்க வைக்கிறாங்க, நான் ஜெர்மன் படிக்க ஆசை இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? தேசிய கல்வி திட்டத்துல தாய்மொழி வழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் குழந்தையினுடைய முழு வளர்ச்சியை பெற முடியும்னு எழுதி வச்சிருக்கு. தாய்மொழி வழி கல்வியை கொடுப்பதற்கு 65 ஆண்டு காலமாக எந்த அரசும் முன்வரல. அப்போ உண்மையிலே கல்வியின் மீது கல்வி மேம்பாட்டில் அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா தேசிய கல்வி திட்டத்தில் சொன்னதை போல நாங்க தாய்மொழி வழி கல்வியை எல்லா மாநிலத்திலும் கொடுக்கறதுக்கு முன் வருவோம், முதல்ல அது நாங்க கேந்திர வித்யாலயில இருந்து தொடங்குறோம் என்றதெல்லாம் சொல்லணும். அது அறை சொல்லாமல் இவர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்பது ஒன்றிய காரணத்திற்காக ரெண்டு ஆளுங்களா ஜெர்மன் படிக்கிறாங்க, இனிமேல ஜெர்மன் படிக்காத, மீண்டும் வந்து சான்ஸ்கிரிட் படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்?
ஜெர்மன் மொழியை படிப்பதே ஒரு சிறந்த கல்வி அனுபவம். அதன் மூலம் ஒரு புதிய கலாச்சாரத்தையே மாணவர்கள் கற்கிறார்கள் என்கிறார் ஜெர்மன் அரசின் கலாச்சார அமைப்பான கத்தே இன்ஸ்டிடியூட்டில் முன்பு பணியாற்றியவரும் நாடக இயக்குநருமான பிரசன்னா ராமசாமி.
அவங்க அந்த மொழிய வெறுமனே ஒரு மொழியா சொல்லி கொடுக்கறது இல்ல, அந்த மொழிய வந்து ஒரு ஒரு கலாச்சாரத்தை அறியும் விதமா, ஒரு சமூகத்தின் பழக்க வழக்கங்களை அறியும் விதமா பல்வேறு விதமா சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல் லெவல்ல அத ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும்போது வேற ஒரு கல்ச்சரை பத்தி, வேற ஒரு ஹிஸ்டரிய பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதுல இருந்து பல்வேறு சாய்ஸஸ் பண்ண முடியும் ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜ்ல.
ஆனால் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான பத்ரி சேஷாத்ரி இதனை சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சியாக பார்க்க வேண்டியதில்லை என்று குறிப்பிடுகிறார்.
அதாவது ஆணைய பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு நியாயமான ஒரு ஆணையாக மட்டும்தான் எனக்கு படுது. இங்க ஜெர்மன் பிரெஞ்சு போன்ற மொழிகளை தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்திய மொழிகள் சமஸ்கிருதம் சேர்த்து ஒரு இந்திய மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது அது அதுல வந்து தவறு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது ஒருவர் வந்து ஜெர்மன் இருந்தால் கூட பரவாயில்லை சமஸ்கிருதம் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஒருவருக்கு வர்றது நியாயம் அப்படின்னு நான் நினைக்கல. இதுல ஜெர்மன் அவசியமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். இந்த மூன்றாவது மொழி அப்படிங்கறதுல உண்மையிலே ஒருவர் வந்து உருப்படியாக ஏதாவது கற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்திருக்கவில்லை. யாருமே அந்த 8ஆம் வகுப்புக்கு பிறகு உருப்படியாக அந்த மொழியை மேலெடுத்து செல்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இதை மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இதுல வருது.
இந்தியாவில் தற்போது 1092 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஜெர்மன் மொழியை மூன்றாவது மொழியாக பயின்று வந்தனர். ஜெர்மன் மொழியை கற்பிப்பதற்காக கத்தே இன்ஸ்டிடியூட்டுடன் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் ஒப்பந்தம் ஒன்றையும் செய்திருந்தன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை செய்திகள். மன்னார் அருகே முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் வெள்ளாங்குளம் பிரதேசத்தில் உள்ள கணேசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் அடையாளம் தெரியாத ஆட்களினால் நேற்றிரவு அவருடைய வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகளின் காவல்துறையில் பணியாற்றி யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் புனர்வாழ்வு பயிற்சி பெற்றிருந்த 40 வயதுடைய கிருஷ்ணசாமி நகுலேஸ்வரன் என்பவரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் காவல்துறையினரும் இராணுவத்தினரும் பெரும் எண்ணிக்கையில் சூழ்ந்திருந்து விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் வெளியார் இவரையும் இறந்தவரின் வீட்டிற்கு செல்ல விடாமல் தடுத்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் மாவட்டத்தின் கடைசி கிராம பகுதியாகிய கணேசபுரத்தில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் தொடர்பில் இழுப்பைக்கடவை காவல்துறையினர் புலன் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழுவினர் சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருக்கின்றார்கள். அங்கு சென்று திரும்பியுள்ள மன்னார் பிரஜைகள் குழுவின் உபதலைவர் அந்தோனி சகாயம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
ராணுவங்களும் போலீசுகளும் அங்க நிறைய குமிக்கப்பட்டிருந்தது. கூடப்பட்ட இடத்துல நேரம் பார்த்தோம், 3 பேர் அந்த இடத்துல கல்லறிஞ்சு கொண்டிருந்திருக்காங்க. அதே இடத்துல அவங்களுடைய மனைவியோட கதைக்கிற நேரத்துல திடீரென்று ஒரு சத்தம் கேட்டதாம். சத்தம் கேட்ட உடனே இவர் கீழே சாஞ்சி போற நேரத்துல அவங்களோட பக்கத்துல நின்று தம்பி சொல்லியிருக்கிறார், அக்கா ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு மூன்று முறை கூப்பிட்ட உடனே இவர் போக மண்டையில சூடுபட்டு மண்டை சிதறி அப்படியே கீழே விழுந்து தான் வந்து ரெண்டு மூணு துணியை எடுத்து அந்த மண்டைய சுத்தி கட்டி போட்டு தனக்கு என்ன செய்ய வேண்ட ஒரு வழியில சத்தம் போடும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்த அப்புறம் தான் 25-30 நிமிஷம் கழிச்சு பக்கத்துல உள்ள ஒரு ஆள்ற போன வேண்டி இழுப்புக்கிற போலீஸுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதோட நாங்கள் அதுல அவதானிக்கிற நேரத்துல அந்த நேரத்துல அந்த பொடியை நாங்க பாக்க முடியாம இருந்து அந்த ஸ்போர்ட்ல நாங்க நல்லபடியாக பக்கத்துல நின்று நாங்கள் பார்த்தோம். நிறைய ரத்தம் சிந்தி ரத்தம் வந்து உறங்கி போயிருந்தது. இரவு முழுக்க அந்த பொடியை தன்னுடைய மனைவிய கிட்ட கூட போக விடாமல் அவங்க மஞ்சள் பட்டியால கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. காலையில 10 மணிக்கு தான் ஜட்ஜ் வந்து பார்த்தப்பதான் பொடியை கொண்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அவங்க மனைவியோட கலச்சம் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை பொடியன்.
சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நகுலேஸ்வரன் அவர்கள் பொது வேலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்ததாகவும் ஒரு வாரத்தில் முன்னர் இருவர் அவரை தேடி வந்து சந்தேகத்திற்குரிய வகையில் அவருடைய மாமியாரிடம் கேட்டுவிட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது பற்றியும் சகாயம் அவர்கள் குறிப்பிட்டார்.
நாங்கள் கேட்கும் போது அவருக்கு யாருமே எதிரி இல்லைன்னு மனுஷி கூறினால் ஒரு கிழமைக்கு முதல் 2 பேர் வந்து மனுஷியரை தாயிட்ட நகுலேஸ்வரன் இருக்கிறான்னு விரட்டுற மாதிரி துணியில வந்து அவரை கேட்டாங்க. மாமிக்காரிட்ட மாமிக்காரி இந்த விடயத்தை மகள்கிட்ட சொல்லி மகள் வந்து இவர்கிட்ட புருஷன்ட்ட கேட்டிருக்கு, உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து ஆக்கள் யாருங்க, அப்படி எனக்கு ஒரு எதிரியும் இல்லை, யாரும் என்ன கேட்கிற அளவுக்கு இல்லைன்ற பதில அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு கிழமைக்கு முதல் அவங்க கதைக்கிறதுக்கு பயத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்க மனசுல என்னத்தையும் சொல்றதுக்கு இருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்றது இவர்கிட்ட சொல்றதுன்ற ஒரு பிரச்சனையும் அவங்க மனைவி முகத்துல இருந்து நாங்கள் போய் அந்த ஆறுதலைத்தான் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது எங்களுக்கு. இந்த நேரத்துல இப்படியான ஒரு சம்பவம் இவ்வளவு காலமும் இல்லாம இப்படி ஒன்று நடந்திருக்கின்ற விஷயத்த
இலங்கை
ஜனாதிபதி தேர்தலில் 3வது முறையாக மஹிந்த ராஜபக்சே போட்டியிடலாம் என்று உச்சநீதிமன்றம் தனது ஆலோசனையை அண்மையில் வழங்கியிருந்தது. மஹிந்த ராஜபக்சேவை எதிர்த்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான முயற்சிகளில் எதிரணிகள் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் முக்கிய எதிர்க்கட்சிகளில் ஒன்றான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன என்று அதன் தலைவர் இரா சம்பந்தனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நாட்டில் பரவலாக இருப்பது உண்மை. அது விடயம் சம்பந்தமாக அரசாங்கமும் பல எதிர்கட்சிகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் இட்டவரையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அந்த சூழலில் இந்த தேர்தலில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்பது நிச்சயமாக இன்னும் தெளிவில்லை. அரசாங்க தரப்பில் தற்போதைய ஜனாதிபதி திருவாளர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் போட்டியிடலாம். ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைப்பாடினும் தெளிவாக இல்லை. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்தித்து எமது மக்களுடைய கருத்துகளையும் கேட்டறிந்து எமது மக்களுடைய நலன் கருதி அதை ஒரு அடிப்படையாக வைத்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக எமது கவனத்தை செலுத்துவோம்.
எதிரணி கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கிய ஒரு எதிர்கட்சி, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சி. இந்த கட்சியினுடைய பங்களிப்பு அந்த எதிரணிகளுடைய அந்த பொது முயற்சிக்கு கிடைக்குமா?
அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் தொடர்பு இல்லாமல் இல்லை. அவர்கள் எங்களுடன் பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம். ஆனால் தற்போதைய நிலைமையில் அந்த எதிர்கட்சி கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க இல்லை. ஏனென்றால் அவர்களிடையிலேயே சில கரம்பங்கள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டி இருக்குது. ஆனபடியால் தற்போதைய நிலைமையில் நான் கூடியதுக்கு அப்பால் எங்களுடைய எதிர்கால நிலைமை சம்பந்தமாக என்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கின்றது.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவு அளிக்குமாறு அரசாங்க தரப்பிடம் இருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பாக பரிசீலித்து பார்ப்பதாக நீங்கள் கூறியதாக செய்திகளில் வந்திருக்கின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் அழைப்பில் அவருக்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் பரிசீலிக்கும் விடயத்தில்?
தாங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயங்கள் பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் அவர் தீர்த்து வைக்க வைப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுகின்ற பொழுது அந்த அழைப்பை நாங்கள் நிராகரிக்க முடியாது. அவர்களுடைய செயல்பாட்டில் நமக்கு திருப்தி இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு அழைப்பை விடுகின்ற பொழுது நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நான் கூறினேன், நாங்கள் இந்த கர்மத்தை பற்றி ஆலோசிக்கிற பொழுது, நாங்கள் சிந்திக்கிற பொழுது அந்த கர்மமும் நமது பரிசீலனை எடுக்கப்படும், அதை பற்றி நாங்கள் ஆழமா சிந்திப்போம் என்று நான் கூறியிருந்தேன். நான் கூறியதற்கு மேலதிகமாக நான் என்னுடைய பேச்சின் மூலமாக நான் எதையும் குறிப்பிடவில்லை.
ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற ஒரு முக்கிய தேர்தலாக அமையப் போகிறது. அந்த தேர்தல் தான் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு திட்டங்கள் தொடர்பான எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்தெந்த விடயங்களை நீங்கள் அவதானத்தில் எடுப்பீர்கள் ஒரு ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய?
அவதானிக்க வேண்டிய விடயங்களை பொறுத்தவரையில் எல்லோரும் அறிந்த விடயம் அந்த விடயம், அதை பற்றி நாளை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நமது பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு பெற வேண்டும் என்பது நமது ஒரு உறுதியான நிலைப்பாடு. அது ஒரு நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும், நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும், நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலதிகமாக நமது மக்களுடைய அன்றாட தேவைகளை பொறுத்தவரையில் பல விடயங்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றி நான் தற்பொழுது விவரமாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களுடைய கவனத்தில் இந்த சகல விடயங்களும் இருக்கப்படும். நன்றி, வணக்கம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன். சுன்னாகம் பகுதியில் 1990 காணாமல் போன ஒருவர் இப்பொழுது அம்பாந்தோட்டை சிறையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
23 முன்னர் காணாமல் போனதாக கருதப்பட்ட யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்த 53 வைரவநாதன் என்பவர் நாட்டின் தெற்கே ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தின் வழக்கொன்றில் தண்டனை அனுபவித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனையடுத்து அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற கடிதம் ஒன்றில் அவரை அங்கு வந்து பொறுப்பேற்றுச் செல்லுமாறு குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து இதனை அடுத்து ஹம்பாந்தோட்டைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக வைரவநாதனின் மைத்துனராகிய தேவலோகேஸ்வரன் அவர்கள் எம்மிடம் தெரிவித்தார். வைரவநாதன் கொழும்பில் வேலை செய்து கொண்டிருந்த போது கடந்த 1991 அங்கு இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்றை அடுத்து அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர் அவரை பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லாதிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி வைரவநாதனின் மைத்துனராகிய தேவலோகேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
அவரு கொஞ்சம் மூலத்துவம் இல்லாத ஒரு ஆள். அவர் வந்து வவுனியாத்து ஒரு ஆளோட போய் 91 போய் அப்படியே கொழும்புக்கு அங்க அளவையிலயோ இல்லையோ போய் கொஞ்சம் மாலை இளவரசராக இளவரசரம் அங்க வேலை செய்து கொண்டிருக்கேன். இந்த லலிச்சத்திரத்துடைய குண்டு ஒழிப்பு இருக்கோ அந்த குண்டு ஒழிப்பு சம்பவத்துல வந்து இவர் ரோட்ல வந்து கராஜில வேலை செய்து வந்திருக்கேன். இவரோட ஐடென்டி கார்டு இல்ல, இவரை அவங்க அந்த நேரம் பிடிச்சு போட்டாங்க. என்னுடைய அப்பா இருந்தவர், அவர் குண்டு பேரா இருந்தவர், அவர் வந்து கொழும்பு போன இடத்துல அவரை சம்பந்தமாக விசாரிச்சு சிறையில இருக்கிறார் சொல்லி 94 அறிஞ்சு இவரை பார்த்துட்டு வந்தவர். பார்த்துட்டு வந்து 95 தை மாசம் போல இவரு சுவாமி ரிப்போர்ட்டருக்கு தானே அதையும் அடித்துக்கொண்டு இவற்றை பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு கொழும்புக்கு போனவர். கொழும்புக்கு போனால் அப்பா வழியில வந்து இறந்துட்டார். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தவறப்பட்டு போச்சு. எங்களுக்கு அவர் எங்க இருக்கிற போக்குவரத்துன்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப முந்தின நாள் போல ஜிஎஸ்டி இருந்து ஒரு புரிஞ்சம் வந்தார். இப்படி 11 பேர் செல்வன் வந்தார். அவர் இங்க இருக்கிறார் அம்பாந்தோட்டையில முகாமில் இருக்கிறார். புனர்வாழ்வு முகாம் பயங்கரவாத தரப்பு இடத்துல முடிச்சார்கள் அப்படி வச்சிருக்கணும்னு கேள்வி அவர் சொன்ன அந்த உள்ளடக்கம் அதுதான் என்னன்னு சொல்லி அவரை வந்து மோசன் போர்டு எடுக்க சொல்லி நீதிமன்றத்தில இருந்து வந்திருக்கேன் கடிதம். இனி நாங்களா இங்க போய் ஆளை கொண்டு வரதுக்கு தான் பார்த்து கொண்டு வருவோம்
என்றார் வைரவநாதனின் மைத்துனராகிய தேவலோகேஸ்வரன் அவர்கள்.
வவுனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம். மக்கள் விடுதலை முன்னணி JVPயின் நிறுவனர் ரோஹண விஜயவீர 1989 படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 25 எண்பதுகளின் இறுதியில் இலங்கையில் தென்பகுதியில் ஏற்பட்ட கிளர்ச்சியை இலங்கை ராணுவம் ஒடுக்கிய பின்னணியில் அவரது முடிவும் வந்தது. இந்த நிலையில் அவரது அரசியல் குறித்தும் தற்பொழுது இலங்கையில் இடதுசாரி அரசியலுக்கான எதிர்காலம் குறித்தும் இடதுசாரி ஆய்வாளரும் மலையக மக்கள் முன்னணியின் நிறுவனருமான பி ஏ காதர் அவர்களை கேட்டார் சீவகன்.
எனக்கு சோகன விஜய் வீரரை தனிப்பட்ட முறையிலே தெரியும். விஜய் வீரரை பொறுத்தளவிலே இடதுசாரி வட்டத்திலே அவர் சம்பந்தமான 3 கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, சிலர் அவர் ஒரு CIA ஏஜென்ட் என்று சொல்லி சொல்கிறார். இன்னொரு சாரார் அவர் ஒரு எதிர் புரட்சியாளர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் அவர் ஒரு புரட்சியாளர் தான், பல தவறுகள் செய்திருந்தாலும் கூட என்று சொல்கிறார்கள். நான் இதிலே இந்த 3வது கருத்தை சேர்ந்தவன். அவர் தவறுகள் செய்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த மார்க்கம் ஒரு இடதுசாரி இளம்பருவ கோளாறோடு சம்பந்தப்பட்ட ஒரு எனாக்கிஸ்ட் ஒரு போக்கை கடைபிடித்தார். இது எல்லாம் சரி, ஆனால் அவரை ஒரு எதிர்ப்புரட்சாளர் என்றோ சிஏஏ ஏஜென்ட் என்றோ சொல்வதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அவர் சிங்கள கிராமப்புறங்களின் அதிருப்தியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். அடுத்து அவர் இலங்கை அரசியலிலே இடதுசாரி அரசியலிலே ஒரு துருப்புமையை கொண்டு வந்தவர். அடுத்த பக்கத்திலே அவர் அது சம்பந்தமான தெளிவோடு ஒரு சரியான மக்களை அணிதிரட்டி அந்த போராட்டத்தை வழிநடத்தினாரா என்ற கேள்விக்கு வரும்போதுதான் அவர் விட்ட தவறு அங்கே தெரிவிக்கிறது. அதாவது ஒரு சாகசம் பாணியிலே அமைந்த ஒரு அவசரப்பட்ட ஒரு ஆயுத கிளர்ச்சியாகத்தான் அது முடிந்தது.
அவர் தன்னுடைய போராட்டத்துக்காக முன்வைத்த கோரிக்கைகள், அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அவர் இடம் ஒரு சந்தர்ப்பவாதம் இருந்தது. அவர் தனிப்பட்ட முறையிலே பேசும்போது பல கொள்கைகளை ஒத்துக்கொண்டிருந்தார். மலையக தமிழர்கள் இந்தியா விஸ்தரிப்புவாதத்தின் கால்கள், எதிர்ப்புரட்சியாளர்கள், அவர்கள் அந்நியர்கள், அவர்களை ஒரு தொழிலாளர் வர்க்கமாகவே அவர் பார்க்க தவறினார். அந்த பார்வை பிறகு நாளடைவில் மாற்றமடைந்தது. அதே போல அவர் சில விடயங்களிலே சீனினி உரிமை சம்பந்தமான பிரச்சனையில் கூட நானும் அவரும் பாதித்திருக்கிறோம், அவருடைய கருத்து மாற்றமடைந்து வந்தது. ஆனால் அவர் புரிந்து கொண்டிருந்தார் சரியானது இதுதான் என்று சொல்லி. ஆனால் இந்த சிங்கள இனவாதத்திலே சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இதை பற்றி பேசலாம், ஏனைய சமூகங்களுக்கு நியாயம் வழங்கலாம் என்ற ஒரு அவசரத்தன். ஆனால் அவர் ஒரு இனவாரி அல்ல. இதனுடைய நடைமுறையை நான் ஜெய்பியிலே பார்க்கலாம். பிரச்சனை என்னவென்றால், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை துணிகரமாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் பாதிப்புடன் வந்தார்கள்.
அதே நேரத்தில் அவருடைய இறப்புக்கு பின்னரும் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இரண்டு பிரிவுகளாகவோ அல்லது பல வடிவங்களில் இன்றும் தொடர்ந்து அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்சி அவருடைய கொள்கைகளை தொடர்ந்து பிரதிபலிக்கின்றதா, அல்லது அதனுடைய நிலைப்பாடை நீங்க எவ்வாறு மட்டுக்கட்டுகிறீர்கள்?
விஜய் வீரருடைய காலத்திலே அவர் இனவாதத்தை ஒரு சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தினார். ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாதம், அது மன்னிக்க முடியாது. ஆனால் அதனை ஒரு தந்திரோபாயமாகத்தான் பயன்படுத்தினார், ஒரு கொள்கையாக அல்ல. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஜேவிபி அதனை ஒரு கொள்கையாகவே பிரயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஜேவிபியே இரண்டு கிளர்ச்சிகளை நடத்தி இருக்கின்றது, அதனைத் தொடர்ந்து தமிழர்களால் நடத்தப்பட்ட கிளர்ச்சியும் அங்கே நடந்திருக்கின்றது. இவற்றை தொடர்ந்து அரசாங்கம் எவ்வாறு கையாண்டு வருகின்றது என்பதை நீங்கள் எப்படி மதிப்பிடுகின்றீர்கள்?
எந்த ஒரு போராட்டத்தையும், தொழிலாளர் வர்க்கத்துடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரே விதமாகத்தான் கையாண்டு வந்திருக்கிறது. 70களின் பிற்பகுதிக்கு முன்னர் தமிழ் மக்களுடைய போராட்டம் ஆயுத வடிவத்தை எடுக்கவில்லை, சாத்விக வடிவத்தில் தான் இருந்தது. அதையும் அவர்கள் குரூரமாக நசுக்கினார்கள். அதற்கு முன்னர் நாங்கள் 1953 ஹர்த்தாலையை நாங்கள் பார்க்கலாம், அதுவும் குரூரமாகத்தான் நசுக்கப்பட்டது. அதற்கு முன்னர் தொழிலாளர்களுடைய எழுச்சி, கந்தசாமியுடைய மரணம், மூலையா கோவிந்தனுடைய மரணத்தில் தொடங்கப்பட்டு தொழிலாளர் வர்க்கம் எழுந்த போதெல்லாம் அவர்களை துப்பாக்கி முனையிலே அவர்களுடைய இரத்தத்தின் தான் அவர்களை தோய்த்து அந்த போராட்டத்தை நசுக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு தேசிய இன பிரச்சனை, விடுதலை போராட்டம் முன்னுக்கு வரும்போது அதனை இன்னும் குரூரமாக, அதாவது ஒரு இனவாத அடிப்படையில இன்னும் குரூரமாக அடக்குவதற்கு அவர்கள் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தினார்கள்.
இடதுசாரி ஆய்வாளர் பி ஏ காதர். இலங்கையில் 2008 கோல்டன் கீ என்ற நிறுவனத்தில் ஏற்பட்ட நிதி மோசடி தொடர்பான வழக்கு ஒன்றில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசியல் யாப்புக்கமைய ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு விசாரணையொன்றை நடத்த முடியாதென்று சமர்ப்பிக்கப்பட்ட ஆட்சேபனையொன்றை நிராகரித்த பின்னரே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதாக கோல்டன் கீ நிறுவனத்தில் பணத்தை வைப்பு செய்தமை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் தலைவி துஷாந்தி ஹப்புகட தெரிவித்தார். கோல்டன் கீ நிறுவனத்தில் ஏற்பட்ட நிதி மோசடி காரணமாக அங்கு பணத்தை வைப்பு செய்த சுமார் 9,000 அதிகமானோருக்கு சொந்தமான 2,600 ரூபாவுக்கும் அதிகமான பணம் இழக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பணத்தை மீண்டும் பெற்றுத்தருமாறு கோரியே பாதிக்கப்பட்டோர்களின் சங்கம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனையொன்றை முன்வைத்த எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மனுவில் பிரதிவாதியாக ஜனாதிபதி குறிப்பிடப்பட்டுள்ள காரணத்தினால் அரசியல் யாப்பின் 35வது பிரிவுக்கமைய அவருக்கு எதிராக வழக்கு விசாரணையொன்றை நடத்த முடியாதென்று அறிவித்தனர். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஆயினும் இந்த ஆட்சேபனையை நிராகரித்த நீதிபதிகள் அரசியல் யாப்புக்கமைய ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு விசாரணையொன்றை நடத்த முடியாத போதிலும் ஜனாதிபதி அமைச்சு பதவியொன்றை வகிக்கும் போது அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கொன்றை விசாரணை செய்ய முடியும் என அறிவித்தனர். நிதியமைச்சர் பதவியை வகிக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மனுவில் ஜனாதிபதி பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். எனவே நிதியமைச்சருக்கு எதிராக வழக்கொன்றை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அரசியல் யாப்பின் கீழ் எந்தவிதமான தடைகளும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இதன்படி சம்பந்தப்பட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக அறிவித்தனர்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.